அவர் 20ஆம் நூற்றாண்டின் ஒரு பெரிய தலைவர்களில் ஒருவராக கியூப புரட்சியின் தலகர்த்தர் என்று வர்ணிக்கப்படும் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் 90ஆவது வயதிலே காலமாகிவிட்டார். சர்வதேச இடதுசாரி அரசியலுக்கு அவரது பங்களிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
கடந்த அக்டோபர் மாதம் ஸ்பெயினில் வந்து 1930களில் பிராங்கோக்கு எதிராக நடந்த, ஃபாசிசத்துக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டத்தில் ஏறத்தாழ 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஆயுத பயிற்சி கூட கிடையாது, அவங்களுக்கு சாதாரணமான வந்து தொழிலாளர்கள் முதல் வந்து அறிவாளிகள் வரை ஸ்பெயினுக்கு சென்று ஆயுதம் தாங்கி பிராங்கோவுக்கு எதிராக வந்து போராடினார்கள். ஏராளமான பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். அது மாதிரியான ஒரு சர்வதேச உணர்வு என்பதே நீண்ட நாளுக்கு பிறகு வியட்நாம் போராட்டத்தின் போது, அமெரிக்காவுக்கு எதிராக வியட்நாம் நடத்திய போரின் போது வந்து காணப்பட்டது. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் மாத்திரமல்லாமல் ஜனநாயகவாதிகள் ஒடுக்குமுறைக்காக போராடக்கூடியவர்கள் எல்லாருமே வியட்நாமுக்கு வந்து ஆதரவு அளித்தார்கள். அதற்கு பிறகு அந்த அத்தகைய ஒரு சர்வதேச உணர்வை உலக மக்களிடத்திலே, அதில் குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் ஊட்டி வந்த மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஒருவர் என்று நான் கருவது ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் தான். ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய அது சின்னஞ்சிறு நாடு, அதனுடைய விடுதலை அடைந்த நாட்களிலிருந்து தொடர்ந்து அமெரிக்கா பொருளாதார முற்றுகையிடப்பட்டுள்ள நாடு, அந்த நாட்டுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் தன்னுடைய நாட்டினுடைய எந்த துறைமுகத்திலும் இறங்கக்கூடாது, இறங்கினால் அந்த கப்பல்கள் வந்து தன்னுடைய நாட்டுக்கு இனிமேல் வர முடியாது என்கின்ற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு பொருளாதார தடையை அமெரிக்கா வந்து விதித்திருந்தது. அந்த தடை இன்னும் நீக்கப்படவில்லை. இந்த மிக கடினமான ஒரு பொருளாதார தடையை மீறி கியூபா இதுநாள் வரைக்கும் வந்து ஒரு சோசியலிச கியூபாக உயிர்த்திருக்கிறது. அதற்கு வந்து சோவியத் இருக்கின்ற வரையில வந்து மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார உதவி இந்த கிடைத்து வந்தது என்பது உண்மைதான். அந்த உதவியை நம்பினால கியூபா வந்து தன்னுடைய டைவர்சிஃபை பண்ணுன்னு தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து பல துறைகளில் வந்து விரிவுபடுத்த வந்து தவறியது. நீண்ட காலமாகவே அது சர்க்கரை உற்பத்தி, புகையில் உற்பத்தி இரண்டின் மாத்திரமே வந்து கவனம் செலுத்தி வந்தது. சோவியத் யூனியனுடைய தகர்வுக்கு பிறகு கியூபா தன்னந்தனியாக விடப்பட்ட சூழலில்தான் அது மாதிரி தன்னுடைய பொருளாதாரத்தை ஒரு பல துறைகளில் வந்து செலுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் கியூபாவுக்கு வந்து ஏற்பட்டது.
சரி, அதன் ஒரு விளைவாகத்தான் இப்பொழுது ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களது இளைய சகோதரர் ரவுல் காஸ்ட்ரோவின் ஆட்சியின் கீழ் இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சீர்திருத்தங்கள் நடைபெற்று வருகின்றன. கியூப புரட்சியின் நிறுவனர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் ஆயுளின் அந்திம காலத்திலேயே அந்த சீர்திருத்தங்கள் நடந்தன, அவர் இருக்கும் பொழுதே நடந்தன. அது ஒரு காலத்தின் கட்டாயம் என்று நினைக்கிறீர்களா?
கட்டாயம் வேறு வழி, ஆனாலும் கூட இத்தனை சமரசங்கள் மேற்கொண்டாலும் கூட இந்தியாவோடு ஒப்பிட்டு பாருங்க இந்த கியூபாவை. கியூபாவில் வந்து உணவு நிறைவு தன்னிறைவு என்பது வந்து இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் வந்து பட்டினி கிடைப்பதில்லை வந்து. இப்போ உணவு கடுத்தபடியாக மிக அடிப்படையான விஷயம் வந்து மருத்துவம். அது மருத்துவத்துறையில பொறுத்த வரைக்கும் கியூபாவினுடைய ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய அதுக்கு பிறகு வந்த ரவுல் காஸ்ட்ரோனுடைய ஆட்சியின் கீழ் வந்து சர்வதேச உணர்வு இன்னும் வந்து மங்காமல் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக வந்து இந்த மருத்துவத்துறையை சொல்லலாம். அது உலகம் எங்கும் வந்து ஏராளமான கியூப மருத்துவர்கள் சென்று மக்களுக்கு வந்து உதவி செய்து வருவது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால அவர்கள் வந்து ஒரு ஐடியாலஜி எல்லாம் வந்து பாக்குறது கிடையாது. அது வலதுசாரி நாடா இடதுசாரி நாடா என்றெல்லாம் வந்து பாக்குறது இல்லை. 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதியில பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போன டயத்துல அந்த டயத்து கியூபா மருத்துவர்கள்லாம் வந்து ஏராளமான உதவி செய்தார்கள். வந்து லத்தீன் அமெரிக்கா முழுவதிலையும் வந்துட்டு 1000கணக்கான மருத்துவர்களையும் மருத்துவ மாணவர்களையும் வந்து கியூபா வந்து பயிற்றுவிக்கிறது.
மருத்துவத்துறை மற்றும் எழுத்தறிவிலும் கூட கியூபா முன்னேறி இருக்கிறது. அந்த சாதனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்பு சொன்னதை போல சோவியத் யூனியன் மீது சார்பு நிலை என்பது அதிகமாக இருந்து சோவியத் யூனியன் உடைந்த பிறகு அந்த சார்பு நிலை கியூபாவிற்கே ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது அல்லவா? அது வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களது தனிப்பட்ட தோல்வி என்று கருதலாமா?
தனிப்பட்ட தோல்வி என்று உலகத்தில் வந்து வேறு புரட்சிகர இயக்கங்களோ ஒரு புரட்சிகர நாடுகளோ தோன்றாதான் வந்து கியூபா அந்த மாதிரியான சமரசம் செய்து கொண்டதற்கு காரணம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அண்மை காலகத்தில் கூடுமான அளவில் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பெரும்பாலான இராணுவ சர்வாதிகார ஆட்சிகள் வந்து வீழ்ச்சி அடைவதற்கும் ஒரு விதமான ஜனநாயகம் மலர்வதற்கும் வந்து கியூபா தானே காரணமாக இருந்திருக்கு. பொலிவியாவில் பாருங்க, ஈக்குவடர்ல பாருங்க, நிகராகோவில் பாருங்க, ஈவன் அர்ஜென்டினால ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் பாருங்க, அப்புறம் பிரேசில்ல பாருங்க, வெனிசுலா, இது எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு ஜனநாயக தன்மை உடைய மக்கள் நலத்துல ஆர்வமுடையவர்கள்லாம் சோசியலிஸ்ட் அரசியல் என்று நான் சொல்ல மாட்டேன். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நியூ லிபரல் பாலிசிஸுக்கு எதிரான மக்களுக்கு ஏதாவது அடிப்படையான சேவைகளை செய்யக்கூடிய அரசாங்கங்கள் உருவாக இருந்திருக்கு. பிடல் காஸ்டமும் அப்புறம் கியூபாவும் தான் எனக்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த ஒரு எல்லா இடத்துலையும் வந்து சோசியலிச முகாம் தகர்ந்த பிறகு, கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு வந்து பின்னடைவு ஏற்பட்டது பிறகு, புரட்சி இயக்கங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பின்னடைவு ஏற்பட்ட ஒரு சூழலில் கியூபா இன்றைக்கும் தாக்கப்பிடித்து தன்னால் என்ற அளவுக்கு உதவி செஞ்சு வந்திருக்கு என்பதை நம்ம மறக்க முடியாது.
ஆனால் 1989 பெர்லின் சுவர் இடிந்து இடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்க வரலாற்றாளர்கள், குறிப்பாக இந்த முதலாளித்துவ வரலாற்றாளர்கள், இது வரலாற்றின் முடிவு, எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி என்றெல்லாம் வர்ணித்தார்கள். அந்த மாதிரியான ஒரு கட்டியம் கூறல்கள், இந்த முன் ஃபோர்காஸ்ட் எல்லாம் இப்பொழுது முடிந்துவிட்டது, பொய்த்து போய்விட்டது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னும் அதுக்கான
அப்படி நாம சொல்றதுக்கு முடியாது. நாம சோசியலிசத்துக்கான வரலாறு என்பது வந்து இறக்காத காலம் 100 ஆண்டு காலம். ரஷ்ய புரட்சியை நம்ம எடுத்துக்கொண்டோம்னாக்கா 100 ஆண்டு காலம் தான் வரலாறு இருக்கு. ஆனா முதலாளித்துவத்துக்கு ஒரு 500-600 ஆண்டு காலம் வந்து வரலாறு இருக்கு. இப்போ சோசியலிசம் என்பது இன்னும் ஒரு குழந்தை பருவத்தில் இருந்தது.
இல்லை, நான் கேட்டது அந்த காலகட்டத்திலே இந்த சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான அந்த பனிப்போர் முடிந்ததால் அது ஏதோ வரலாறே முடிந்து விட்டதாக அவர்கள் சொன்னார்கள்.
அந்த மாதிரி சொன்னவங்க இந்த ஃபுக்கயாமா தான் வந்து சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா வந்து இந்த ஹெகல் வந்து சொன்ன மாதிரி அந்த உலக ஆன்மா என்பது தன்னை வந்து ஜனநாயக ரூபத்தில் வடிவெடுத்து அன்னைக்கு ஜெர்மனியில் இந்த பிரஷ்ய அரசாங்கத்தின் வடிவத்தில் முழு நிறைவு பெறும்னு சொன்னார். அதே மாதிரி தான் வந்து அமெரிக்காவில் தான் அந்த உலக ஆன்மா என்பது தன்னுடைய முழுமையை வந்து பெறுங்கிறது அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அதே ஃபுக்காயாமா பின்னால் வந்துட்டு தன்னுடைய கருத்தை வந்து மாற்றிக்கொண்டார். வரலாறு என்பது எப்பவுமே தேக்கம் அடையக்கூடியதே அல்ல. வந்து
இப்பொழுது சமகாலத்திலே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் தலைவர்களில் மிகவும் ஒரு பெரிய ஆதர்சமாக விளங்கியவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. சீனாவிலே இருக்கின்ற இப்பொழுதுக்கு அரசு கம்யூனிஸ்ட் அரசு என்று உங்களை போன்ற கம்யூனிஸ்டவாதிகள் கூட ஒப்புக்கொள்வதில்லை என்று நினைக்கிறேன். அதே போல வியட்நாமிலே இன்னும் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே இடதுசாரி மற்றும் கம்யூனிஸ்ட் அரசியலுக்கு சர்வதேச அரங்கில் ஏதாவது எதிர்காலம் இருப்பதாக நினைக்கிறீர்களா?
அமெரிக்கா வந்து மிகப்பெரிய பொருளாதார ராணுவ ரீதியாக அது பலம் பொருந்தியதாக இருக்கலாம். ஆனால் 2008 தொடங்கின பொருளாதார மந்தத்திலிருந்து அமெரிக்காவோ அல்லது ஐரோப்பிய நாடுகளோ இன்னும் முழுமையாக வந்து விடுதலை பெறவே இல்லை. அமெரிக்காவிலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிதி மூலதனத்துடைய ஆதிக்கம் தான் இருக்கக்கூடிய தொழில் மூலதனம் உற்பத்தி என்பது வந்து பின்ன தங்கி போயிருக்கு. வந்து இப்போ எல்லா நாடுகள்லையுமே வந்து நெருக்கடி நிலைமை தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பொருளாதார நெருக்கடி நிலைமை தான் இருக்கிறது பார்க்குறோம்
நிச்சயமாக. ஆனால் இப்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடி 2008 குறிப்பிட்டீர்கள், அதற்கு பிறகு ஏற்பட்ட நெருக்கடி மற்றும் மேலை நாடுகளிலே இந்த உழைக்கும் வர்க்கங்கள் மற்றும் மத்தியதர மற்றும் கீழ் மத்தியதர வர்க்கங்கள் பாதிக்கப்பட்ட சூழலில் கூட அதற்கு எதிர்வினை என்பதை இடதுசாரிகள் அதை பயன்படுத்தி கொண்டு அதற்கான ஒரு மக்களை அணிதிரட்டவில்லை, அதை தவறிவிட்டார்கள் சோசியலிச கட்சிகளும் சரி, லிபரல் சோசியலிஸ்டுகளும் சரி. அதற்கு மாறாக இப்பொழுது அந்த பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்வினையாக இப்பொழுது அதிதீவிர வலதுசாரி சக்திகள் தானே தலை தூக்கி வருகின்றன. அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கலாம், அல்லது பிரெக்ஸிட் ஓட்டாக இருக்கலாம், பிரான்சிலே இப்பொழுது மரின் லிபென் அவர்கள் தலைமையிலான அந்த தேசிய முன்னணி கட்சி என்று சொல்கிறார்கள் அந்த கட்சி, இது போன்ற அதிதீவிர வலதுசாரி கட்சிகள் தான் மீண்டும் தலை தூக்கும் ஒரு யதார்த்தம் இருப்பது போல தெரிகிறது.
மத அடிப்படைவாதிகளையும் சேர்த்துக்கொள்ளலாம். வந்து இஸ்லாமிய வந்து பயங்கரவாதம், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவங்களையும் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். அவர்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துக்காங்க என்பது மறுக்க முடியாத உண்மை. கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கும் சோசியலிஸ்ட் இயக்கங்களுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் உண்மைதான். ஆனால் கம்யூனிஸ்டுகள் வந்து அந்த பழையபடி இது சோவியத் யூனியன் ரஷ்யாவில் நடந்த வந்த புரட்சியை முன்மாதிரியாக கொண்டோ, சீனாவில் நடந்த புரட்சியை முன்மாதிரியாக கொண்டோ, ஏன் கியூபாவில் நடந்த புரட்சியை முன்மாதிரியாக கொண்டோ இனிமேல் வந்து ஒரு புரட்சிக்கான திட்டத்தை வந்து தீட்டவே கூடாது, தீட்டவும் முடியாது. வந்து யதார்த்த நிலைகளுக்கு ஏற்ப இன்னும் எவ்வளோ கூடுமான வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு சகோதர சக்திகளை சேர்த்து கொள்ள முடியுமோ அந்த மாதிரியான சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட கால திட்டத்தை கம்யூனிஸ்ட்கள் வந்து வகுக்க வேண்டும். பழைய முன்மாதிரிகள்லாம் இனிமேல் வந்து அது காலவதி ஆகிவிட்டது. இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு ஒரு புதிய மார்க்கத்தை, ஒரு புதிய நீண்ட கால திட்டத்தை எப்படி உருவாக்கும் என்பதை பற்றி சிந்திக்கணும். அப்படி சிந்திக்காத வரைக்கும் வந்து வலதுசாரி பிற்போக்குவாதிகளும் மத அடிப்படைவாதிகள் தான் அவருடைய கைகள் தான் வந்துட்டு மேலோங்கி நிற்கும்.
இந்தியாவிலே பார்த்தால் நீங்கள் வந்து இடதுசாரிகள் ஏற்கனவே அவர்கள் 33 ஆண்டுகளாக பிடித்து வைத்திருந்த மேற்கு வங்கத்தை இழந்து விட்டார்கள். கேரளாவில் மாற்றி மாற்றி ஆட்சியை பிடிக்கிறார்களே தவிர அவர்கள் பலம் பெருகுவதாக தெரியவில்லை. இந்தியாவெங்கும் வலதுசாரிகளின் ஆதிக்கம் தானே இந்தியாவிலும் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது.
ஆமாம், நிச்சயமாக வந்து வலதுசாரியுடைய ஆதிக்கம் தான் இருக்கு, அது வருந்தத்தக்கதான். ஆனால் வந்து அதுதான் நிதர்சனம். வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து செய்த தவறுகள்னா இந்த நிலைமைக்கு வந்து காரணம் வந்து அது வந்து வலதுசாரிகள் தலை தூக்கிட்டாங்கன்னு நம்ம வந்து புலம்புறதை விட நாம் எவ்வளோ ஒரு தப்பு செஞ்சுருக்கிறோம், நாம் மக்கள் நலனுக்கு பொருந்தாத பல காரியங்களை நாம் ஏன் செஞ்சுருக்கோம் என்பதை கம்யூனிஸ்டுகள் சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய காரியம் இது. இவர்கள் செய்த தவறுகள் தான், இவர்கள் வந்து செய்ய தவறியமே தான் இந்த பாஜக மாதிரியான வலதுசாரி பிற்போக்கு சக்திகள் வந்து மேலோங்கி வருவதற்கான காரணமாக இருக்கு.
கடைசியாக, இந்த ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவிற்கு பிறகு கியூபா ஒரு முழுமையான ஒரு முதலாளித்துவ நாடாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
நான் அப்படி நான் நினைக்கல. ஏன்னா இன்றைக்கும் அங்கே அந்த கம்யூனிஸ்ட் ஏராளமான இளந்தலைமுறையினர் அதிகமாக இருக்காங்க. இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்று கியூபா, ரெண்டாவது வந்து அங்கே கருப்பின மக்கள் ஏறத்தாழ வெள்ளை இன மக்களோடு சரிசமமான அளவு இருக்கக்கூடிய நாடு அந்த கியூபா. நிச்சயமாக வந்து அந்த மக்கள் ஒரு முதலாளித்து பாதைக்கு வந்து திரும்புறதுக்கு நிச்சயமாக அவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். அவர் கியூபாவில் வந்து ஒரு கவர்ச்சிகரமான கார்களோ கவர்ச்சிகரமான மால்களோ வந்துட்டு இல்லை. ஆனால் அந்த கவர்ச்சிகரமான மால்களையும் கவர்ச்சிகரமான
சீனாவில் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்று ஒரு 30 வருடத்துக்கு முன்பு யாராவது சொல்லியிருந்தால் நீங்கள் நம்பியிருப்பீர்களா?
இல்லை, நாம் அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்பது வந்துட்டு மாவோ நினைச்சாரு. அதனால தான் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு எதிரான வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினார். அந்த போராட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து நாம் வரலாறு என்பது இந்த 70 ஆண்டுகள்லேயோ அல்லது 50 ஆண்டுகள்லேயோ 100 ஆண்டுகள்லேயோ முடிவு போகிறதில்லை. அந்த தவறுகளிலிருந்து சோசியலிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் வந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக.